பொதுவா ஒரு ஒரு பேச்சு இருக்கு, நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அதுதான் நாம். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. நம்ம டெய்லி என்னத்தை என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறோம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப நம்ம வந்து ஹெல்த்தி டயட்டை சாப்பிடணும், சாப்பிட்றது குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பேசப்படுறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் அதுல கவனம் இல்லாம ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டு நிறைய சீரியஸான உடம்பு பிரச்சனைகளை தந்து அவங்களுக்கு உடம்பு தவிர்க்கக்கூடிய சுகவீனங்களை கொண்டு வந்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கலாம். நம்ம என்னத்தை சாப்பிடுறோம்ன்றத குறித்து ஜாக்கிரதையா இருந்தோம்னா பல நன்மைகள் நமக்கு அதுல இருக்கு. ஆவிக்குரிய விஷயத்திலயும் இது உண்மைதான். நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அதன்படிதான் நம்ம இருப்போம். நம்ம மணி கணக்குல நம்ம நேரங்களை வந்து உலக சினிமாக்களுக்கோ நைட்ல வர டிவி சீரியல்களுக்கோ ரெகுலரா டைம்லயும் இல்ல யூடியூப்ல வர வீடியோஸ்ங்களையும் நம்ம நேரத்தையும் அதிகம் எப்பப்பாரு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாமனை கேட்கறது, ஒரு 5-10 நிமிஷம் வேதத்தை படிக்கிறதுன்ற மாதிரி இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப பலவீனமாக பல நேரத்துல வியாதி பிடிச்சதாக கூட ஆயிடலாம். ஸ்பிரிச்சுவலா கூட உண்மை, நம்ம என்னத்தை வாட் யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்றது ஆவிக்குரிய விதத்திலே உண்மை. இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்கு நம்ம ஆயத்தமாக யோசிக்கும் போது நம்ம கம்யூனியனுக்கு தொடர்ந்ததாக ஒரு சீரீஸை படிச்சுட்டு வரோம். ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார், அதுக்கு பதிலாக பல காரியங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம், பல காரியங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு அந்த மிக முக்கியமான கேள்வி, ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து யார். நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் வந்து கிறிஸ்து ஒரு விசுவாசிக்கு உண்மையான அப்பம், உண்மையான அப்பம். உங்க வேத புத்தகத்துல யோவான் 6வது அதிகாரம் நீங்க திறந்து வச்சுக்கலாம். John chapter 6. இந்த சூழ்நிலை, ஆண்டவர் ஒரு 5000 ஆண்களுக்கு அங்க சாப்பாடு கொடுக்கிறாரு. 5 அப்பத்தை 2 மீனை வைத்து அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறாரு. அந்த கூட்டம் இன்னும் அதிகமாக அவரை பின்பற்றி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க ஏன் அவரை பின்பற்றி வருகிறாங்க? அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு இல்ல, அவருடைய அற்புதத்தை இன்னும் பார்த்து நம்புவதற்கு இல்ல, அவர் கொடுக்கிற இலவசமான சாப்பாடு அதை அவரே சுட்டி காட்டும்படி 26வது வசனத்தில் அவர் சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய வார்த்தையை கேட்க, என்னுடைய அற்புதங்களை பார்த்து நம்ப நீங்க வரல, நீங்க ஃப்ரீ சாப்பாடு கிடைச்சிச்சு, திருப்தியான சாப்பாடு, இது வரைக்கும் கிடைக்காத சாப்பாடு கிடைச்சிச்சு, அதை பார்த்து தான் வரீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அவங்களுடைய டயலாகை தொடர்ந்து பார்த்தோம்னா அவர் வந்து இந்த ஜனங்க திருப்பி திருப்பி அந்த ஆகாரத்தை பத்தியே பேசுறதா தெரியும். ஆண்டவர் அதை கடந்து போகும்படிக்கு அவர்களுக்கு பேசி வருகிறார். 27வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவனை குறிக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரையிட்டிருக்கிறார் என்றார். இந்த எப்பப்பாரு உலகம், இந்த சாப்பாடு, என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் என்னுவாங்க. அந்த மாதிரி நாங்க எப்படி சாப்பிடுவோம், அந்த காலத்துல சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஏன்னா பஞ்சகாலம் வரும், ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது, சாப்பாடு பொறுத்து தான் வாழ்க்கையே அவங்களுக்கு இருக்கு. அதனால வெறி இது நம்ம அவ்வளவு அவங்களை பார்த்து கேலி பண்ண முடியாது. சாப்பாடு பஞ்சம் வந்துடும், ஸ்டோர் பண்ணலாம் முடியாது. அது ரொம்ப ஃபுட்டை பத்தி ரொம்ப அக்கறையா இருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன சொல்றாரு, அது அந்த மனநிலையே இருக்காதீங்க, அதை கடந்து வாருங்கள் அப்படின்ற அந்த நேரத்துல மிக அதிர்ச்சி தரும் வண்ணத்துல மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளைமா, ஒரு கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா 35வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையாது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள்ல ஒரு அதிசயமான, ஒரு அதிர்ச்சியான, ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளைம் அப்படின்னா இது நம்ம சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, இதுல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் இந்த உலகத்துல தேடுகிற திருப்தி, அதை நான் மட்டுமே கொடுக்கக்கூடியவன். ஒவ்வொரு மனுஷனோ ஒரு மனுஷியோ இந்த உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிற காரியங்களை நான் மட்டுமே கொடுக்கக்கூடியவன். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன தேடுறோம் இல்லையா, நிம்மதி, திருப்தி, நிறைவு, அதைதான் நம்ம தேடுறோம். அதை நான் மட்டுமே தரக்கூடிய ஒரு ஒரு கிளைம கொடுக்கிற, இத ஒரு மூணு தலைப்புல நம்ம படிச்சுக்க பார்ப்போம். இயேசு மெய்யான அப்பம் அப்படின்னா என்ன, முதலாவது அதை பார்ப்போம். எப்படிங்க இயேசு மெய்யான அப்பம்? நம்ம காலத்துல அப்பம் எவ்வளவு முக்கியம்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த காலத்துல அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே அப்பம் தான் இல்லைங்களா, பிரெட்ல தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தது. லைஃப் ஸ்டேபிள் என்னுவாங்க இங்கிலீஷ்ல, அதுல தான் அவங்க இருந்தது. நம்ம ஊர்ல ஒருவேளை நம்ம அரிசி நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கலாம், பிரெட் எல்லாம் நம்ம அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல. அந்த காலத்துல அப்போனாவே அது ஒரு சாப்பாடுக்கு ஒப்பான ஒரு காரியம், சாப்பாடுக்கு ஒப்பான காரியம். கர்த்தருடைய ஜபத்திலையும் பார்த்தோம்னா எங்களுக்கு அன்றென்று நாளில் அப்பத்தை கொடு, அப்பத்தை, அப்போனா சாப்பாடு தான், எல்லா சாப்பாட்டுக்கும் ஒரு பேர் என்னன்னா அப்பம், பிரெட். வாழ முடியாத ஒரு அது இல்லாம வாழ முடியவே முடியாது அப்படின்ற ஒரு காரியம் தான் அப்பம். இயேசு இங்க என்ன சொல்றாரு, அப்பா சரீர பசிய விட கடந்து போற ஒரு பசி இருக்கு, அதை விட ஒரு மேலான ஒரு பசி இருக்கு. எந்த உலகத்தில் இருக்கிற எந்த கறியோ சரி, புரோட்டீனோ சரி, இல்ல KFC, இல்ல மெக்டானல்ஸ், இல்ல ஹைதராபாத் தம் பிரியாணி, இல்ல எந்த ஆப்கானி பிரியாணியும் திருப்தி செய்யக்கூடாத ஒரு பசி இருக்கிறது. இந்த உலகத்தை கடந்த ஒரு பசி இருக்கு. எப்ப பாரு அப்போ 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 இந்த பசியிலேயே மேல் பார்வையிலேயே முழுகி இருக்காத, அதை கடந்து வா. அதை கடந்து ஒரு பசி இருக்கு என்பதை நீங்கள் உணருங்கள். அதான் 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்தீங்க. இதை கடந்து அவங்க தொடர்ந்து அப்போ அப்போதான் பேசிட்டு வருவாங்க, இவர் அதை கடந்து வாங்க அப்படின்றார். ஏசு இங்க நானே ஜீவ அப்பம் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, சரீரத்தை கடந்த ஒரு பசி இருக்கிறது, ஆத்ம பசி இருக்கிறது, அது சரீரத்தை விட கடந்தது. அந்த பசி இந்த உலகத்துல எதுனாலையும் திருப்தி செய்ய முடியாது. பணம், புது காரு, புது வீடு, ஃபாரின் ட்ரிப்பு, வேலையில ப்ரமோஷன், வேற ஏதாவது இருக்கா உங்களுக்கு, நீங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே அந்த பசிய திருப்தி செய்யாது, உண்மையான பசி. ஆனா இதைத்தான் நம்ம எல்லாரும் ஒரு பைத்தியகாரத்தனமா தேடி நாடி ஓடுறது இந்த உலகத்துல. இது அழிந்து போகிற அப்பம் அப்படின்ற அந்த தற்காலிக நேரத்துக்கு அது ஒரு ஒரு உணர்ச்சியை தந்து, ஒரு தற்காலிகமாக ஒரு சந்தோஷத்தை அந்த உணர்ச்சியில நிரம்பி இருக்கலாமே தவிர, அது நிரந்தர திருப்தியை அது கொடுக்காது, கொடுக்காது. அழிந்து போகிற அப்பம் அப்படின்ற இது, இதெல்லாம் ஒரு எப்பவும் இதெல்லாம் அடையணும் அடையணும் போது போதான்ற ஒரு நிலைமைக்கு நீ வரவே மாட்டேன். அதான் சாலமன் இதை பத்தி என்ன சொன்னாரு, இதை அவருக்கு ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து, இதெல்லாம் சேசிங் ஆஃப்டர் த விண்ட், காத்த பிடிக்கிற ஒரு செயல். காத்த பிடிக்கிறதுனா அது எப்ப பிடிக்க முடியுமா? இல்ல. இதை அடையணும்னு நம்ம பார்க்கிறோம், இதை போய் அடைஞ்ச பிறகு ஐயோ இல்லையே இது வரும் காத்தா தானே இருக்குது, இன்னொன்னு அடையணும்னு பாக்குறோம், இல்ல இல்ல கடந்து போயிட்டே இருக்கும். ஒரு 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 திருப்திய நாடுகிற ஒரு தோல்வியான பயணம். தோல்வியான ஒரு சைக்கிள், ஒரு ஃபெயிலியர் சைக்கிள் டு ஃபைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாம் அவரதான் சொன்னார், எல்லாம் மாயை அப்படின்னு. நாம் என்ன தேடுறோமோ அது ஒரு போதும் நமக்கு, இதுதான் தேடி போறோம், அது ஒரு போதும் நமக்கு திருப்தியை கொடுக்கறது இல்லை. இந்த பெரிய வாழ்க்கையில சாதிச்சவங்களை பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரங்க, இல்ல பெரிய பிலிம் ஸ்டார்ஸ், இல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் சில எழுதி வச்சிருப்பாங்க, சில டைரியெல்லாம் எழுதி எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கடந்த காலத்துல எல்லாம் படிச்சவங்கன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, வீடு இருக்கு, 15-20 காருங்க இருக்குது. அவங்க பேரு புகழா வெளியிலயே போக முடியாது, அவங்க பப்ளிக்லயே போக முடியாது. போனா ஜனங்கள்லாம் வந்து அவங்க சூழ்ந்துக்குவாங்க, ஒரு கடவுள் மாதிரி அவங்க பாக்குற அப்பேற்பட்ட அவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அனுபவத்தை அவங்க எல்லாம் எழுதி இருக்காங்க. பல நேரங்கள்ல எல்லாமே எதெல்லாம் மக்கள் அடையணும்னு போயிட்டு தேடிவிட்டு இருக்காங்களோ, பைத்தியமா அதை நாடி போகிறாங்களோ, இதெல்லாம் அடைந்த மக்கள் அவங்க எழுதி வைக்கிறது என்ன, அவங்க வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கு, அவங்க வாழ்க்கையில ஏதோ மிஸ் பண்றாங்க, ஒரு அதிருப்தி வாழ்க்கையில இருக்கு. சில பேர் அவங்க அப்படி எல்லாம் இருந்தவங்க தானே சூசைடும் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஏன் நம்ம கேட்கணும் பாருங்களா, ஏன் இதெல்லாம் திருப்தி செய்ய மாட்டேங்குது மனுஷனுக்கு. ஆனா அதைத்தானே நம்ம தொடர்ந்து நாடி போறோம், பைத்தியக்காரத்தனமா அதைத்தானே நாடி போறோம். இதுதான் திருப்தி கொடுக்கறது இல்ல இந்த உடல. ஏன், அதை கடந்து ஒரு மனுஷனுக்கு ஆழமான பசி இருக்கு. அதுதான் ஆண்டவர் அறிய சொல்றார். அகஸ்டின் என்ற சர்ச் ஃபாதர், ஆர் ஹார்ட்ஸ் ஆர் ரெஸ்ட்லெஸ், நம்ம இருதயங்கள் வந்து, நான் இங்கிலீஷ்ல எழுதிடுறேன், தமிழ்ல உங்களுக்கு சொல்லும் போது தடுமாற, ஒரு ஒரு அலமோதுது நம்மளுடைய இருதயங்கள், ஒரு ரெஸ்ட்லெஸ் அலமோதுது, ரெஸ்ட் இல்லாம. ஏன் ஏன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் வந்து ஆண்டவர் ஒரு நித்திய ஆத்மாவை அவனுக்கு படைத்து அவன் இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ்ந்து மடிவதற்காக மனிதனை ஆண்டவர் படைக்கல. மனிதன் வந்து சதா காலங்களும் நித்தியமா வாழ்வதற்கு படைக்கப்பட்டதுனால் இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியமும் மனிதனுடைய ஆழமான பசியை போக்காது. நித்தியத்திற்காக நாம் படைக்கப்பட்டோம், அதான பிரசங்கில வருது. தேவன் நம்முடைய இருதயங்கள்ல நித்தியத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்தியத்தை வைத்திருக்கிற, நித்திய இருக்கக்கூடிய ஒரு இருதயத்துல ஒரு புது வீடோ, இல்ல ஒரு புது வேலையோ, இல்ல ஒரு புது காரோ, அந்த நேரத்துல ஒரு உணர்ச்சியில ஒரு ஒரு இல்யூஷன் மாதிரி நிரம்பலாமே தவிர, நித்தியமா வாழ போற எனக்கு இந்த வீடு எந்த அளவுக்கு திருப்தி செய்யும், நித்திய ஓட்டை நித்திய இதயத்தில் இருக்கிற எனக்கு இந்த தற்காலிகமான காரியங்கள் எப்படி திருப்தியை செய்யும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஓட்டை நமக்குள்ள இருக்கு, ஒரு நித்திய கேப், சதா காலங்களும் வாழப்போற ஒரு மனிதனாக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். 16th century ஒரு பிரெஞ்சு விசுவாசி இருந்தார், பாஸ்கல், ரொம்ப ஃபேமஸ். அவர் ஒரு புக் எழுதி இருந்தார் கிறிஸ்தவத்தை டிஃபென்ஸ், கிறிஸ்தவத்தை தற்காத்து கொள்ளும் படிக்கு. அதுல அவர் யூஸ் பண்ண ஒரு ஃப்ரேஸ், ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ், ஒரு காட் ஷேப்ட் வாக்யூம். அதை எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நான் அவர் தான் அதை முதல்ல கண்டுபிடிச்சது. எல்லா மனிதனுக்குள்ளயும் கடவுள் உருவம் கொண்ட ஒரு ஓட்ட மனுஷனுக்குள்ள இருக்கு. இந்த உலகத்துல எந்த காரியமும் அதை நிரப்ப முடியாது, கடவுள் மட்டும்தான் அதை நிரப்ப முடியும் அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். முழு உலகமும் இந்த பசியில வாடுது, ஆத்தும பசியில வாடுது, உள்ளுக்குள்ள அந்த பசியில கதறுது முழு உலகமே. அந்த பசி மனிதனுடைய சீர்கெட்ட நிலைமையில அவன் அறியாமையில இருக்கிறான்னு பார்க்கிறோம் இல்லைங்களா. குருட்டு அறியாம, ஒரு சீர்கேடான கட்டுப்படுத்த முடியாத இயற்கையில இருக்கிறான், குற்றத்தை நடத்தி குற்றவாளியா இருக்கிறான். அந்த குற்றத்திலையும் சீர்கேடான இயற்கையிலையும் குருட்டுத்தன்மையிலையும் அந்த பசிய வந்து தற்காலிகமான தவறான காரியங்கள்ல அதை நிரப்ப பார்க்கிறான். அதுதான் மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சில நேரங்கள்ல போதைகள் அடிமையாகி, சில நேரங்கள்ல ஆபாச காரியங்களுக்கு அடிமையாகி அந்த அந்த பசியை நிரப்ப பார்க்கிறான். சில நேரங்களில் நல்ல காரியங்கள் கூட பாருங்களேன், ஒரு ஒரு அருமையான குடும்பம், அருமையான பிள்ளைகள், அது பெரிய திருப்தி. நித்தியத்துக்காக படைக்கப்பட்ட நீ எப்படி போய் தற்காலிகமா இருக்கிற குடும்பம் உனக்கு பெரிய திருப்தியை கொடுத்து, நல்லதுதான், அது தப்பான காரியம் இல்ல, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான் உலகத்துல, அது போய் எப்படி உனக்கு திருப்தியை கொடுக்கும், கொடுக்கவே கொடுக்காது. ஆகவே முழு உலகமும் ஒரு பெரிய ஆத்ம பசியில இருக்குது. நேரங்கள்ல இந்த மாதிரி நம்மள வஞ்சித்துக் கொண்டுகிறோம், இந்த குடும்பத்துல ரொம்ப திருப்தியா நிறைவா நான் இருக்கிறேன்ப்பா, இல்ல அது திருப்தியை செய்யவே செய்யாது. நித்தியத்தை நோக்கி இருக்கிற நான், நித்தியத்துக்காக படைக்கப்பட்ட நான், தேவனுடைய நியாய தீர்ப்ப சந்திக்கிற நான், ஒரு குற்றவாளியாக இயற்கை சீர்கட்ட இயற்கை உள்ளவனாக நான் எப்படி நித்தியத்துல சந்திக்கிறவன உலக காரியங்களை திருப்தியா இருக்க முடியும்? ஆகவே இதெல்லாம் மெய்யான அழிந்து போகிற போஜனம்ன்ற திருப்தி செய்யாது. ஒரு லாட்டிடியூடுன்னு இங்கிலீஷ்ல, அதாவது மனுஷனுக்காண்டி சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா இதை திருப்தி செய்யறதுக்கு அவன் எந்த அளவுக்காவது போவான். சாலமன் போன மாதிரி, நேபுகாத்நேசர் போன மாதிரி, அலெக்சாண்டர் போன மாதிரி. அலெக்சாண்டர் இந்த மூணு உலகத்தையே விழுங்க பார்த்தான். திருப்தி கிடைக்குமா? உலகத்தையே ஆண்டு பார்க்கலாம், திருப்தி கிடைக்குமா? இன்னைக்கு ரஷ்யால இருக்கிற பிரசிடென்ட் புட்டின், ரஷ்யா பத்தாது, யுக்ரைனை பிடிச்சு பார்ப்போமா? யுக்ரைன் பிடிச்சு அதை எடுத்துட்டு ஆக மாட்டாரு. முழு யூரோப்பா பிடிக்குமா? முழு வெஸ்ட் கிட்ட சண்டை போடுவோமா? இப்படித்தான் மனுஷனுக்கு லாட்டிடியூடு கிடைச்சிச்சுன்னா, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா எந்த அளவுக்காவது போவான். அது திருப்தியே ஆகாது. ஆனு பசியில உள்ள ஏங்கிக்கிட்டே இருக்கும். இதான் மனுஷனுடைய நிலைமை. இப்படி வாடி வெறுமையில பசியில மாயில வாடிக்கிட்டு இருக்கிற மனுஷ குலத்துக்கு இந்த சாதாரணமா தெரிகிற கார்பென்டர் வந்து நின்றுகிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கிளைம சொல்றாரு. பாருங்கள் அவர் என்ன சொல்றாரு, நானே ஜீவ அப்பம். மனிதனே, நீ தேடுகிற ஆத்ம பசியை திருப்தி செய்யக்கூடிய ஒரே அப்பம், உண்மையான பசியை திருப்தி செய்கிற ஒரே அப்பம் நான் தான். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்துல தேடிக்கிட்டு இருக்கிற திருப்தி அது என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் தான் தாயன், நான் கொடுக்கறதான் அந்த திருப்தி. நானே ஜீவாப்பம், நான் மட்டுமே அந்த பசியை ஆற்றக்கூடியவர். நானே ஜீவ அப்பம், என்னை அன்றி உனக்கு அந்த திருப்தியை நீ அடையவே முடியாது. இதை நம்ம நம்புறோமா? இயேசுவை விசுவாசிக்கிறோன்றோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம தொடர்ந்து இதே மாதிரி ஒரு சைக்கிள்ல போறது எப்பயாவது நிக்க வைக்கணும். தோல்வி, இதை போய் அடையணும்னு பாக்குறோம், திருப்தி கொடுக்கறது இல்லை. இதை போய் அடையணும்னு பாக்குறோம், திருப்தி கொடுக்கிறது இல்லை. இதை நின்று உண்மையான திருப்தி கொடுக்கிற காரியங்கள் என்ன? இந்த பாடத்தை நம்ம படிக்கணும், இங்க இருக்கிற வாலிபர்கள் படிக்கணும். கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல எந்த எவ்வளவுதான் நீங்க அடைந்தாலும் திருப்தி அடைய முடியாது, வாழ்க்கையில நிம்மதி இருக்க முடியாது. இந்த பரிசுத்தாவியானவர் தான் ஒரு மனுஷனுடைய கண்களை திறந்து இந்த மாயை, இந்த உலகத்தினுடைய மாயை நிலைமையை உணர்த்தி, இந்த உலகத்தின் காரியங்கள் தேவைதான், நமக்கு எல்லாம் ஒரு வேலை வேணும், ஒரு வீடு வேணும், கார் வேணும், அதை பத்தி நான் தப்பா சொல்லல. ஆனா அது நமக்கு நிறைவு கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய பொருளுக்கள்ல அவனுடைய நிறைவு இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதுல நம்ம திருப்தியை தேடக்கூடாது இல்லைங்களா? கிறிஸ்து இல்லாம, கிறிஸ்துவில நானே ஜீவாப்பம் அப்படின்றாரு. இந்த உலகத்தின் மாயை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவி கண்ணை திறக்கும் போதுதான் அவன் இதெல்லாம் திருப்தி இல்லை, இதெல்லாம் நிறைவு தர முடியாதுன்ற அந்த ஆத்ம பசிய அவன் ஆழமா உணர ஆரம்பிப்பான். யாருக்கு பசி எடுக்குதோ அவங்களுக்கு தான் அப்பம் தெரியும்னு வாங்க இல்லைங்களா? நீங்க இன்னைக்கு பசியோடு வந்திருக்கிறீங்களா? பசியா இருக்கிறவர்கள் தான் வாங்கன்ற ஆண்டவர். உங்களுக்கு பசி இருந்தா தான் இந்த அப்பம் தெரியும். உங்களுக்கு ஃபுல்லா வயிறு நிறைய இருந்தா அப்பத்தின் மதிப்பே தெரியாது. ஆத்தும பசி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அப்பம் தெரியும். ஓகே, முதலாவது ஜீவ அப்பம் நானே அப்படின்றது என்னன்றது சின்ன விளக்கத்தை பார்த்தோம். அடுத்ததாக இந்த வசனத்துல அவர் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியை பாருங்களேன். இயேசு மட்டுமே கொடுக்கக்கூடிய திருப்தியின் வாக்குறுதி 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இது எப்படிப்பட்ட பிரெட்டுங்க, இது எப்படிப்பட்ட அப்பங்கன்னா, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியும் தாகம் அடைய முடியாது. என்னிடத்தில் தான் ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிற உச்ச கட்ட திருப்தி, நீ தேடுகிற திருப்தி, நீ தேடுகிற நிறைவு என்னிடத்துல தான் இருக்குது. அதை நான் தான் கொடுக்க முடியும். அதை நீ ஒரு காலம் பத்தி, ஒரு காலம்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங் கிரீக் வார்த்தையில டபுள் நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஒரு காலமும் ஒரு காலம் அடையவே முடியாது. ஒரு கால பத்தியோ தாகமோ அடைய முடியாது. மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் போய் கிராசரிஸ் எங்க வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். மாசத்துல அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன். ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்தேன். போன மாசம் போய் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாசம் பெரிய பில்லு வருது. அடுத்த மாசமா வாங்க போற. வாங்கிக்கிட்டே இருப்போம். ஏன் சாப்பிட்டது திருப்தி ஆகுறது இல்ல? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலதான் உலக பொருளாதாரமே போது. மனிதர்கள் பசி அடைகிறாங்க, திருப்தி ஆகுறது இல்ல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு சாப்பிட்டோம் திருப்தியா போதுமா? இல்ல, இன்னும் திருப்தி வேணும், இன்னும் திருப்தி வேணும். இயேசு இங்க ஆதிக்கூறிய விதத்துல ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. முழுமையான திருப்திய நிறைவ இப்படி ஆத்தும பசியோடு வாடி வெந்துகிட்டு இருக்கிற மனிதனே உனக்கு விடுதலை என்னிடத்துல இருக்கிறது. என்னிடத்தில் இருக்கிறது வெறுமையான வாழ்க்கை, உலக காரியங்களை நாடி திருப்தி அடையாம அது அது அதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற மனிதனே, உன்னுடைய ஆத்மான் உள்ளாந்த ரங்களினை திருப்தி செய்யக்கூடியவர் நான் மட்டும்தான். என்னிடத்தில் நானே ஜீவ அப்பம், நானே ஜீவ அப்பம். அதோடு நிற்கல, இந்த உலகத்துல நீ தேடுகிற திருப்தி, நீ தேடுகிற நிறைவ நான் கொடுக்கிறேன். என்னிடத்தில் வருகிறான் ஒரு காலம் பசி அடைய மாட்டான், சாக அடைய மாட்டான், திருப்தி நிறைந்திருப்பான், திருப்தியோடு வாழ்வா எந்த சூழ்நிலையிலையும். அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் இல்ல, இன்னொன்னு 27வது வசனத்துல இந்த அப்பம் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கும். இட் என்டியூர் ஃபார் இட்டர்னல் லைஃப். இந்த வாழ்க்கையில நிறைவான திருப்தி மாத்திரம் இல்ல, நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அப்பம் இது. பாருங்க, நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பம். அவர்களை வந்து அந்த யூத மக்களை ஒரு ஒரு அதிர்ச்சி தரும் படிக்கா, ஒரு அவங்கள ஒரு பயங்கரமா ஒரு ஷாக் கொடுக்கணும்னா, பயங்கரமான ஷாக் அதிர்ச்சி தருகிற பலுக்கு ஒரு சில பாஷைய அவர் பயன்படுத்துறாரு. 53வது வசனங்கள் எல்லாம், ஏன்னா அவர்களுடைய சரீர விதமான தேவைகளே மூழ்கி இருக்கிற அந்த மக்களுக்கு, சில நேரத்துல அதே மூழ்கி இருக்கிற மக்களுக்கு ஷாக் கொடுத்தாதான், ஒரு கோமால இருக்கிறவங்களுக்கு ஷாக் கொடுத்தாதான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி இதுவேதான் வாழ்க்கையான மூழ்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான பாஷையை பயன்படுத்துற ஒரு ஒரு கேனிபாலிஸ்டிக் லாங்குவேஜ் வாங்க. பாருங்களேன், 53 படிங்க, 53, 54, 55.
அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை குசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை குசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜன பானமாய் இருக்கிறது, என் ரத்தம் என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது.
யோசிக்கவே முடியாது. நம்ம எல்லாம் ஒருவேளை படித்து படித்து பழகி இருக்கலாம். இத கேட்ட உடனே அந்த பகுதி தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை விட்டு போயிட்டாங்க. அப்பாடி இதெல்லாம் யாரு கேட்க முடியாது, கடினமான உபதேசம், அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பாஷை. ஏன்னா அவங்களை எழுப்பணும், அவங்களை இதேதான் முழுகி நித்தியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்ற உணர்வு இல்லாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்ற ஒரு அதிர்ச்சி தரும்படிக்கு இந்த ஒரு கரண்ட் ஷாக் கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஏன் என் மாம்சத்தை நீங்க புசிக்கணும், என் ரத்தத்தை நீங்க குடிக்கணும்ன்ற பாஷை அவர் பயன்படுத்துறார். இது வந்து நமக்கு தெரியும், அவருடைய மரணத்தை, வரப்போற மரணத்தை குறிக்கும் படிக்க அதை பேசுறார். அந்த அப்பன்றது அவருடைய மரணத்தை குறிக்கிறது. இந்த பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் சொல்றார். 55வது வசனத்துல, என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. மெய்யான அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பனா மத்ததெல்லாம் பொய்யா உண்மையா? அந்த மாதிரி தான் இங்கிலீஷ பாத்தீங்கன்னா இன்டீட். இதுக்கு நேர் விரோதமாக நீ உலகத்துல திருப்தியை தேடக்கூடிய எந்த காரியமும், உலகத்துல நிறைவு தேடக்கூடிய எந்த ஆர்டினரி மிருக சாப்பாடு உனக்கு திருப்தி கொடுக்கும், அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு என்று அதுக்கெல்லாம் எதிர்ப்பாக நிறுத்தி அதுக்கெல்லாம் விரோதமாக நிறுத்தி இதுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதெல்லாம் பொய்ப்பா, இதுதான் மெய், அதெல்லாம் திருப்தியை உனக்கு கொடுக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் ஃபுட் எடுத்து பாருங்க, பெஸ்ட் ஃபுட் எடுத்தாலும் என்னத்தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம வயதாகி போய் உடம்பு சரியில்லாம போற நம்முடைய வயதை நிறுத்துதாது இல்ல, நித்திய ஜீவனை கொடுக்குதா இல்ல. எவ்வளவுதான் பானம் பண்ணாலும் சில எனர்ஜி ட்ரிங்க் வாங்க, எனர்ஜி வரும். நான் நினைக்கிற சண்டே பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்தா ஆர்வத்தோடு பண்ணலாமான். எவ்வளவுதான் எனர்ஜி ட்ரிங்க் எல்லாம் குடிச்சாலும் அந்த காலத்துல வந்து இளமையின் ஊற்றுன்னு ஒரு ஒரு கதையில வரும், கிரேக் கட்டுக்கதையில. அந்த ஊற்றுல இருந்து தண்ணி குடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வயசே ஆகாதான், எப்படி இருக்கும் இளமை ஊற்று. அப்படியெல்லாம் உண்மையா கிடையாது, வானத்தின் கீழே அப்படியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி எங்கன்னா இருக்கா, எவ்வளவுதான் ட்ரிங்க் குடிச்சாலும் எவ்வளவுதான் இது குடிச்சாலும் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, அப்பா என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம், அது எந்த அளவுக்கு மெய்யானது என்ற நீ உணர்ந்தீனா மற்றதெல்லாம் பொய், மற்றதெல்லாம் இதுக்கு ஒப்பிடும் போது ஒப்பிடுறதுக்கே லாய்க்கு இல்லாதது, போஜனம்னு கூப்பிடுறதுக்கே தகுதி இல்லாதது, அந்த அளவுக்கு மெய்யான போஜனம் நானே. ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப், ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஆகவே இந்த பகுதியில இயேசு தன்னை ஜீவ அப்பமாக அறிவித்து நானே ஜீவனை காக்கிறவர். என்னுடைய போதகத்தை பத்தி அவர் சொல்லல, பாருங்களேன் இங்க கவனிச்சு பார்க்கணும், என்னுடைய வார்த்தைன்னு சொல்லல, நான் தான் தன்னை தன்னுடைய ஆள் தத்துவத்தை சொல்ற, நான் தான், நான் ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப், நானே உயிரை காக்கக்கூடிய ஜீவ அப்பம். சுகதீனமா வியாதி பிடிச்சு இருக்கிற ஒரு பியூரிட்டன் எழுதுறாரு, சுகதீனம் பட்டு கெட்ட குமாரன் போல அந்த பன்னி தொட்டியில, நம்ம பாஷையில சொன்னோம்னா ஒரு புண்ணாக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மனிதனே, எத்தனை காலம் தான் இதையே இப்படியே நீ இருக்க போற பன்னி தொட்டியில, இங்க நான் ஜீவ அப்பத்தை கொடுக்கறேன்னு நின்று அவர் கூப்பிடுற, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், திருப்தி இல்லாத எத்தனை காலம் நீ வாழ போற, என்னிடத்தில் வா, வந்து புசித்து ஜீவனோடு இரு. ஓகே, ஜீவ அப்போ நான் என்னன்னு பார்த்தோம், அந்த அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவங்க ஒரு காலம் தாகம் அடையார், திருப்தி பசி அடையார், திருப்தியோடு நிறைய தேடுகிற திருப்தி அடைவது மாத்திரம் இல்ல நித்திய ஜீவனை அடைவாங்க. இப்ப முக்கியமான கேள்வி என்ன இருக்குதுன்னா, இந்த ஜீவ அப்பத்தை எப்படி இங்க புசிக்கிறது, நானே ஜீவ அப்பாரு, கிறிஸ்துவை நாம் எப்படி புசிக்கிறது, How to feed upon Christ? எப்படி கிறிஸ்து கொடுக்கிற இந்த பானத்தை நாம் குடிக்கிறது, என்னுடைய மாம்சத்தை ஒருத்தன் சாப்பிட்டு என்னுடைய ரத்தத்தை ஒருத்தன் குடிக்கணும்ன்றாரு. இதுதான் ரோமன் கத்தோலிக் சபை எடுத்து இது டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் ஒரு கள்ள போதகத்தை ஏற்படுத்தி அந்த பாதிரியார் அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஜபம் பண்ணும் போது கிறிஸ்துவுடைய அந்த அப்பம் வந்து இயேசுடைய சரீரமா மாறிப்போது, அந்த திராட்சை ரசம் ரத்தமா மாறிப்போது, அப்படிதான் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தவறான தேவ தூஷண போதகம் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப தப்பு, இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல இவர் சொல்றார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், யாருக்கு யாருக்கு இந்த அப்பம் கிடைக்கும், இந்த அப்பத்தை நான் எப்படி புசிப்பது. 35வது வசனத்துல பாருங்களா, கவனிச்சு பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, யாருக்குங்க இதை கொடுத்த, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், அவரிடத்தில் வருகிறவன் அப்படி என்னது, அவரிடத்துல வருகிறதுனா என்ன, தொடர்ந்து வசனத்துல விளக்கி கொடுக்கிறார் பாருங்களேன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர் ஒரு காலம் பாதம் அடையான். முதல்ல என்ன பார்க்கிறோம், என்னிடத்தில் வருகிறவன், என்னிடத்தில் நெக்ஸ்ட் பிரேஸ் அடுத்து விளக்கி கொடுக்குது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். இயேசுவை போஷிக்கிறது, இயேசுவை புசிக்கிறதுனா என்னங்க, இது ஒரு சரீர விதத்தில் அப்பத்தை கம்யூனியன் அந்த டைம்ல ஏற்படுத்தவே இல்லை, இதுக்கப்புறம் தான் கம்யூனியன் ஏற்படுத்த போற, நேரடியான கம்யூனியன் தொடர்பு இதற்கு இல்லை. புசிக்கிறது, அவரை பானம் பண்றது, வருகிறது, எல்லாமே ஒரு விசுவாசத்துக்கு ஒரு ஒரு சின்னான ஒப்பான ஒரு வார்த்தை. இயேசுடைய மாம்சத்தை குசிக்கிறது, அவருடைய ரத்தத்தை குடிக்கிறதுனா என்ன? தனிப்பட்ட விதத்தில் இயேசு மீட்பின் ஆசீர்வாதங்களை சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட விதத்தில் நான் உள்வாங்கி என்னுடைய ஆத்மாக்கு நான் பயன்படுத்திக்கிறது. விசுவாசத்தோடு அது என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என் வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கிறது. அதான் அர்த்தம். அப்ராப்ரியேட்டிங் பர்சனல் ஃபேத் என்னுவாங்க. இயேசுடைய மீட்பின் ஆசீர்வாதங்கள், அவருடைய மரணத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள், அவருடைய வாழ்வினால் வருகிற ஆசீர்வாதங்களை தனிப்பட்ட விதத்தில் நான் உள்வாங்கி என்னுடைய சொந்தமாக்கி கொள்றது. தனிப்பட்ட விதத்தில் அதை விசுவாசிக்கிறது. பாருங்க, கம்யூனியன் அதுக்கு ஒரு சாதனம் தான். அதுக்காகத்தான் அவருடைய அப்பம், அவருடைய திராட்சரசம் வைக்கிறோம். இயேசுவை நாம் புசிக்கிறதுனா என்ன? ஒரு ஆவிக்குரிய விதத்தில், விசுவாசத்தில், தனிப்பட்ட விதத்தில் அதை வாங்கிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் வந்து ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல தான் நமக்கு வருது. பாருங்களேன், எவ்வளவு தான் அருமையான ஜீவன் கொடுக்கிற அப்பமா இருந்தாலும் அது வெறும் டேபிள்ல இருந்தா அது நமக்கு ஒன்றும் யூஸ் இல்லை இல்லைங்களா? இல்ல அதை நம்ம பார்த்து என்ன நல்லா இருக்குது கலர் அப்படின்னு பார்த்து அதை அட்மயர் பண்ணா அதெல்லாம் நமக்கு யூஸ் இல்லை. இல்ல அது கிட்ட போய் மோர்ந்து பார்த்து ஆஹா சில பிரியாணி ஸ்மெல் எல்லாம் ஆஹா என்ன நல்லா இருக்கு ஸ்மெல், நமக்கு திருப்தி ஆயிடுமா? திருப்தி ஆயிடுதுல. ஏன் அதை வாயில போட்டு மென்ன போதும் அது நமக்கு பயன் இல்லை. எப்பத்தான் அது நமக்கு பயன்? அதை வாயில கையில எடுத்து வாயில போட்டு மென்னு அதை முழுங்கி ஜீரணித்து அது நம்மில் ஒரு பாகமா ஆக்கி கொள்ளும் போதுதான் அது நமக்கு பயன் ஆகுறது இல்லைங்களா? அதே மாதிரி தான் விசுவாசத்தின் பாடத்தை நம்ம இங்க பார்த்து படிக்கணும். பாருங்களேன், பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் இயேசு தன்னுடைய வாழ்வினாலேயோ மரணத்தினாலேயோ அடைந்த மீட்பை நான் உள்வாங்கி என்னுடைய ஆத்மாக்கு தனிப்பட்ட விதத்தில் என் சொந்தமாக்கிக் கொள்வதுதான் அதுக்கு அர்த்தம். என்னிடத்தில் வருகிறவன், என்னை புசிக்கிறவன், என் மாம்ச ரத்தத்தை குடிக்கிறவனுக்கு அர்த்தம் எல்லாமே அதான் குறிக்கிறது. அதுக்குரிய விதத்தில் விசுவாசத்தோடு தனிப்பட்ட விதத்தில் அதை பயன்படுத்திக் கொள்றது. இந்த கம்யூனியன் எடுக்கும் போது நம்ம அந்த அப்பத்தை வச்சு பிரெட்டை பெட்டு அங்க வச்சது வேண்டி கம்யூனியன் இல்லை இல்லைங்களா? திராட்சை ரசத்தை ஊத்தி கப்புல வண்டி வச்சுட்டு கம்யூனியன் கொண்டாடிட்டோமா? இல்ல, அதை எடுத்து நாம் புசித்து வாயில குடிக்கிறோம். அதுவே ஒரு பாடம் இல்லைங்களா? அதை நாம குடித்து நம்மள ஒரு பாகமா ஆக்கிக்கிறோம். ஏன் அப்படி ஆண்டவர் அமைச்சிருக்கிறாரு? ஒரு அப்ராப்ரியேட்டிங் ஃபேத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்ராப்ரியேட்டிங் சேர்த்துக்கு அது உள்வாங்கி சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்திற்கு ஒரு அடையாளம் அது. அந்த பாடத்தை நம்ம அதுல படிக்கணும். ஒரு ஆத்மா எப்ப கிறிஸ்துவ போஷிக்கப்படுது? கிறிஸ்துவ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அல்ல. கிறிஸ்து எல்லாருக்காகவும் எல்லா பாவிகளுக்காகவும் மரித்தார் என்றத பொதுவா பேசிக்கிட்டு இருக்கும் போது இல்ல. ஒரு புதிதா ஒரு ஃப்ரெஷ் விசுவாச செயலோடு விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணி கிறிஸ்து மெய்யாகவே நிச்சயமாகவே டெஃபினட்டாக என் பாவத்தை சுமந்து சிலுவையில் எனக்காக மறித்தார் அப்படின்னு சொந்தமா உள்வாங்கிற பர்சனல் அப்ராப்ரியேட்டிங் பேர், மெய்யாகவே அவர் எனக்காக மறித்தார் அப்படின்னு என் அவருடைய மரணத்தின் வாழ்வின் நன்மைகள் என்னுடையது அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல சொந்தமாக்கிக்கிறது. அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட விசுவாசத்தோடு இயேசுவை அணுகும் போது தான் அவரை நாம் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை குடிக்கிறோம். சாப்பிடுறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதனாலதான் நித்திய ஜீவன் வரும்ன்ற. நீங்க வந்து வரும் அட்மயர் பண்ணிட்டு போக முடியாது. இயேசுவை பத்தி யோசிச்சுட்டு போ. நிறைய பேர் வந்து இயேசுவை புகழ்றது, இயேசுவை பாடுறது, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கங்கன்னு சொல்றது, அதோடு பத்தாது. இயேசுவை வந்து அட்மயர் பண்ணிட்டு போறது இல்ல, அவரை தனிப்பட்ட விதத்துல பர்சனலா உள்வாங்கி எனக்கு சொந்தமாக்கிக்கணும், அவருடைய நன்மைகளை என்னுடைய சொந்தமாக்கிக்கணும், அப்பதான் இயேசுவை புசித்ததற்கு சரியாகும். பாருங்களேன், பசியா இருக்கு, நான் சொன்ன மாதிரி பசியா இருக்கிறவங்களுக்கு தான் அப்பத்தினுடைய மதிப்பு தெரியும். நீங்க இந்த காலை வேலையில இந்த ஆத்தும பசிய உணர்றீங்களா? எத்தனை காலம் நான் இதே மாதிரி ஒரு சைக்கிள்ல, வீணான சைக்கிள்ல, திருப்தி அடையாத காரியங்கள்ல என் நேரத்தையும் வாழ்க்கையும் ஓட்டிக்கிட்டே நான் இருப்பேன். தேவனுக்கு முன்பதாக குற்றவாளியாக, அவருடைய பிரமாணத்தை உடைத்தவனாக, பாவ பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி நிக்க போறேன்? என் பாவ பசிய நான் உணர்ந்திருக்கிறேனா? என்னுடைய குற்ற பசியை நான் உணர்ந்து இருக்கிறேன்னா, பசியா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அப்பம் தெரியும். பாருங்க, ஈட்டிங் சாப்பிடுறது வந்து ஒரு பர்சனல் வேலை இல்லைங்களா. எல்லாரும் கூட நம்ம சாப்பிடறதுக்கு போகலாம், ஹோட்டல்ல போகலாம், கூட இப்போ விருந்து சாப்பிடலாம். ஆனா எல்லாத்துக்கும் நம்ம ஆளை வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லா வேலை செய்யறதுக்கு, நம்மளை குளிக்கிறதுக்கு கூட, குளிப்பாட்டுறதுக்கு கூட ஒரு ஆளை வச்சுக்கலாம். ஏன் நமக்கு எடுத்து சாப்பிடுற வாயில சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட ஆளை வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஆனா அந்த சாப்பாட்டை மென்னு முழுங்கி ஜீரணிக்க வேண்டியவங்க பர்சனல், அதை நீங்க தாங்க செய்யணும். நான் நல்லா பிரசங்கம் பண்ணலாம், இயேசுடைய அதிசயத்தை எடுத்து சொல்லலாம், அவருடைய நன்மைகளை சொல்லலாம், அதை உள்வாங்கி என்னுடைய சொந்தம் எனக்காக மதித்தவர்கள் உள்வாங்கக்கூடிய வேலையை நீங்கத்தான் விசுவாச செயலாக செய்யும் போதுதான் அவருடைய நன்மைகள், அவருடைய அப்பத்தை புசித்து, அவருடைய மாம்சத்தை, அவருடைய மாம்சத்தை புசித்து ரசத்தை குடித்த நன்மைகள் உங்களுக்கு வருகிறது. அதை நீங்க உள்வாங்கணும், பர்சனலா செய்யணும். இன்னைக்கு கம்யூனியனுக்கு ஏற்றபடி சில காரியங்களை நான் சொல்லி, சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படிங்க உள்வாங்கிறது, எப்படி உள்வாங்கிறது? ஒரு விசுவாச செயலோடு தோமா ஆண்டவருடைய காலில் விழுந்த மாதிரி, ஆண்டவரே என் மை லார்ட் அண்ட் மை காட் இல்லைங்களா. அவரை பார்த்தவுடனே என் கர்த்தாவே என் ஆண்டவரே. என்ன மாதிரி ஒரு பாவிக்கு இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி வரும், வரும்போது சீர்கட்ட பாவிக்கு, நன்றி கட்ட கடினப்பட்ட பாவிக்கு, நரகத்துக்கு பாத்திரமான பாவிக்கு எவ்வளவு மோசம் நம்ம உணர்றோம். நீங்க உங்களை உணர்றீங்களா? உங்களுடைய பாவ நிலைமைய, சீர்கேடு நிலைமையை உணர்றீங்களா? தேவன் நம்மள சதா காலங்களும் அவருடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிட வேண்டிய எனக்காக நித்திய தேவ குமாரன் மனுஷன் ஆனாரா, எனக்காக பர்சனலா அதை பண்ணாரா? ஒரு நிமிஷம் அதை சிந்திச்சு ஸ்டாப் பண்ணி யோசிச்சு பாருங்களேன். அதுவே பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுக்கும். நித்திய தேவ குமாரன், என்றென்றும் புகழப்பட வேண்டிய தேவ குமாரன், எனக்காக வா என் ரட்சகர் ரத்தம் சிந்தினார்னு ஒரு பாட்டு வருது. ஒரு நிமிஷம் அதை பர்சனலா யோசிச்சு பாருங்க. எல்லையற்ற தேவன் ஒரு ஒரு குழந்தையா இந்த உலகத்துக்கு வந்து எனக்காகவா அவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் செஞ்சார்? எனக்காக தெய்வீக மானிடத்தை தன்னோடு இணைத்து கொண்டு இந்த உலகத்துல 33 வருஷம் எனக்காக எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட, ஒரு பாவமும் செய்யாம ஒரு பரிபூர்ண நீதிய சம்பாதிக்கணும்னு எனக்காக வாழ்ந்தாரு. ஒரு பாவமும் செய்யல. வாழ முடியுமா? ஒரு நாள் வாழ முடியுமா உங்களால இந்த உலகத்துல? சிந்தையினாலேயும் வார்த்தையினாலே ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய பரிசுத்த நியாய பிரமாணத்தை முழுமையாக குழந்தையிலிருந்து இறக்குற வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் நிறைவேற்றி எனக்காக அப்படி வாழ்ந்தாரே ஒருத்தர். யோசிச்சு பாருங்களேன், எனக்காகவா? அவரு கெத்தமனை தோட்டத்துல அந்த பாத்திரத்தை பார்க்கிறாரு. அந்த பாத்திரம் ஃபுல்லா நான் செஞ்ச பாவங்களுடைய அக்கிரம கோபாக்கின, இருதயத்துல செஞ்ச எத்தனை பாவங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செய்யாம ஒவ்வொரு நிமிஷமும் பிரதான கற்பனையை உடைத்து பிரதான பாவங்களை செய்கிற ஒரு ஆயுசா இருக்கிற இந்த ஜென்மம் செஞ்ச பாவங்களை எல்லாம் கோபாக்கினே அந்த பாத்திரத்துல போட்டிருக்கும் போது தேவ குமாரன் அதை பார்த்து அவரால் சகிக்க முடியலையே. ஏன் பாத்திரம், பாவ பாத்திரத்தை பார்த்து கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுதுன்னு அவர் கதர்னாரு. ஆனாலும் என் சித்தம் அல்ல பிதாவே, உம்முடைய சித்தம் ஆகட்டும்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டாரே. எனக்காக ரத்த வேர்வு சிந்தினாரா? யோசிச்சு பாருங்கள, அதை பர்சனலா நம்ம உணர்ந்து பார்க்கணும். என்னுடைய மலைகளான சமுத்திரங்களான பாவ கோபாக்கினை அவர் குடித்தாரு. அவர் வந்து எவ்வளவு தவிர்த்திருக்கலாம், 12 மேகியான் தேவ தூதர்களை கூப்பிட்டிருக்கலாம். ஆனா அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு எல்லார் வாயும் அடைச்சாருன்னு நம்ம பார்க்கிறோம் 23வது அதிகாரத்துல. இன்னும் அவரை அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போய் நிக்க வச்சு பல குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, வாயே திறக்காம நிக்கிறார். ஒரு ஆடு மாதிரி நிக்கிறார், வாயே திறக்கல. ஒரு நிமிஷத்துல அவங்க எல்லாம் ஒன்னும் எல்லாம் பண்ணிருக்கலாம். ஒரு பேச்சுல ஞானத்துல சுண்டக்கான துணியக்கானு ஓட வச்சார் எவ்வளவு வாட்டி. அங்க அரெஸ்ட் பண்ணி நிக்கும் போது வாய் திறக்காம ஏன் நிக்கிறாரு? நாளைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நின்று நம்ம பாவங்களை பட்டியலிடும் போது நம்ம செஞ்ச அக்கிரமங்களை பட்டியலிடும் போது வாய் திறக்காம நம்ம வாயடிச்சு போய் சாக்கு போக்கு சொல்லாம நிப்போமே, அந்த இடத்துல நின்று எனக்காக அப்படி நின்னாரு அவர். எல்லா குற்றங்களும் அவர் மேல் சுமத்தப்படும் போது வாயடிச்சு போய் அமைதலா நின்னவரு. என்னுடைய மனசாட்சி வாட்டி என்ன வார்ல அடிக்கிற மாதிரி எத்தனை குற்றங்கள் வாட்டுது, அந்த குற்றங்கள் எல்லாம் என்ன விடுதலை செய்யணும்னு வாரடி வாங்கி ரத்தமும் சதையும் பிக்கும்படிக்கு கபத்தால தன்னை ஒப்பு கொடுத்தாரு. கையில கால ஆணி அடிக்கப்பட்டு உலகத்தினால் நிராகரிக்கப்பட்டு சிலுவையில அவர் தொங்குறார். சிலுவையில தொங்கும் போது பிதாவை நோக்கி பார்த்தா, நித்திய குமார், என் நேச குமார், பிதாக்கு குமாரனை விட வேற நேசமே கிடையாது. அந்த குமாரனை முகம் பார்க்க முடியாம திரும்பிக்கிட்டு நிராகரித்து அந்த தொங்குறார். மூணு மணி நேரம் இருள். யோசிச்சு பாருங்க, நீங்க போய் அங்க நிக்கிறீங்க, எனக்காக வா. அந்த இருள்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், உங்க இருள் வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்க இருள் இருதயத்தின் அக்கிரம பாவங்கள் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்குமே காண முடியாத அக்கிரமங்கள் எவ்வளவு, பாவங்கள் எவ்வளவு, அசிங்கங்கள் எவ்வளவு. அருகர் விசுவாசியா இருந்த போதும் எத்தனை சீர்கேடான், விசுவாசின்றவன் எவ்வளவு சீர்கெட்டவன் போக போக உணர்ந்தவன் தான் விசுவாசி பாடி. அது எல்லாத்தையும் அங்க ஊத்தும் போது நரகாதி நரகங்கள் நம்ம மேல நித்தியமா வலுகையும் பற்கடிப்பும் இருந்து அனுபவிக்க வேண்டியது அவர் மேல அந்த நேரத்துல ஊத்தப்பட்டது. அந்த சிலுவைக்கு முன்னாடி நின்று பாக்குறோமே அவரை, எனக்காகவா என் கடவுள் போய் இப்படி கஷ்டப்படணும், எனக்காகவா நான் செஞ்ச அக்கிரமங்கள் என்னேல் வர வேண்டிய கோபாக்கில் அழுகையும் பற்கடிப்போம், பெருமூச்சோடு பற்கடிப்போடு வேதனையோடு அந்த இருள தவிச்சு துடிச்சு, தேவனே தேவனே என்னை ஏன் கைவிட்டு கதர்றாரே, எனக்காக இப்படி பர்சனலா அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு அதிர்ச்சி ஒரு ஆத்மாக்கு வேற இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாட்டு வருது, எனக்காகவா என் ரத்தகர் ரத்தம் சிந்த நேர்ந்தது, மை காட் ஷுட் டை ஃபார் மீ. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு கடவுள் போய், பரிசுத்த கடவுள் போய் சீர்கெட்ட புழுக்கு போய் மறிக்கிறது எங்கேயாவது கேள்வி, இப்படியா செய்வார், எனக்காகவா, எனக்காகவா இதை செய்தார். அப்படி கதர்னாரே சிலுவையில, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீதிகளாக்க அவரே சாபமாய்ப் போய், நம்மளை நீதிமான்களா நிக்க வைக்க அவரே பாவமாய்ப் போய். இதை பார்க்கும் போது, இதை நின்று பார்க்கும் போது, அதிர்ச்சியில நின்று பார்க்கும் போது என்ன செய்வோம், இதுதான், இது உண்மையா இருந்தா, இதுதான் தேவன் எனக்காக செஞ்சிருந்தா, நான் தைரியத்தோடு வந்து இனிமேல் தூரம் நிக்கிறதா, இல்ல தைரியத்தோடு வந்து முகங்குப்புற விழுந்து என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த உடம்ப நான் சாப்பிடுறேன், இந்த உடம்புல இந்த உடம்பு எனக்காக நொறுக்கப்பட்டது, இந்த உடம்பு எனக்காக சிதைக்கப்பட்டது, இந்த உடம்புடைய பணியில தான் என்னுடைய எல்லா நம்பிக்கையும், இதோ இந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதா, என்னுடைய பாவங்களை எல்லாம் இந்த ரத்தம் கழுவிட்டோம், என் பாவங்களை எல்லாம் கழுவுறதுக்கு இதை வந்து சாப்பிடுறதும் குடிக்கிறதும் நம்ம எப்படி வருவோம். பாவ குற்ற உணர்ல வாடுற மனுஷன், ஐயோ என்னால முடியலையோ நம்ம சதிக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான், பசியில 40 நாள் பசியில ஒருத்தர் இருந்தானோ வைங்கள, சின்ன வயசுல மகன் சொல்லுவான், கபா 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 கபான்னு சாப்பிடணும் சாப்பாடு கிடைச்சா, அந்த மாதிரி கிடைச்ச சாப்பாடி என்ன மாதிரி பாவிக்கு இப்படி ஒண்ணு தெய்வம் செஞ்சிருக்கா, இப்படி கடவுள் செஞ்சிருக்கிறாரான்னு வந்து கபா கபா கபான்னு அவரை சாப்பிடுறது, அவருடைய நன்மைகளை சாப்பிடுறது, அவருடைய நன்மைகளை முழுமையா நம்பி உள்வாங்கி என்னுடைய சொந்தமாக்கிக்கிறது, இவர் தான் என் ரட்சகர், இவர் தான் இவருடைய மரணத்தின் பணியில பௌரண பணியில தான் என் நம்பிக்கை, இந்த ரத்தத்துல தான் என் நம்பிக்கை, இதை நான் சாப்பிடுறேன் புசிக்கிறேன் என் சொந்தமாக்கிக்கிறேன். அதாங்க அவருடைய மாம்சத்தை புசிக்கிறது, அவருடைய ரத்தத்தை குடிக்கிறது. ஓ அது செய்யும் போது என்ன ஆனந்தம் இருதயத்துல, இயேசு எனக்காக நிறைவேற்றி முடிச்சிட்டாரே, விசுவாசத்துல அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கும் போது ஆவிக்குரிய விதத்துல என்ன பலப்படுறோம், என்ன உறுதிப்படுறோம். கிறிஸ்துவுடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை குடிக்கிறது ஆ விசுவாசத்துல செய்யும் போது நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை 33 வருஷம் எல்லா நியாயப்பிரமாணத்தின் நீதியும் நிறைவேற்றி அந்த நீதியினுடைய அக்கௌண்ட் எனக்கு டிரான்ஸ்பர் ஆன், நான் வாழ்ற அக்கிரமமான வாழ்க்கையை அவர் எடுத்துக்கிறார், புறா சான்ஸ் வாயில எடுத்து உடனே வாயில போட்டுக்கணும்ன்றது இல்லைங்களா, கிடைச்ச வேற யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க, இதுதான் சான்ஸ் உப்பாடி, இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா, எடுத்து உடனே கபா கபா கபான்னு சாப்பிட்டுருமா? இது கிடைச்சிச்சா? இது ஒரு சான்ஸ். என்ன ஒரு சான்ஸ் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினைச்சு பார்க்கும் போது அவர் இந்த தேவன் என்னவோ பண்றாரு, அவரை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுத்து அந்த உயிர் தெழுதல் நாள் அறிவிக்கிறார். எல்லா பாவிகளையும் நீ எவ்வளவு பெரிய அக்கிரம பாவியா இருந்தாலும் தெரியாத என்னுடைய குமாரனில நீ நம்பிக்கை வச்சு அவருடைய பூரண பணியை நீ நம்பி அவர் உள்வாங்கி அவருடைய நன்மைகளை வாங்கிக்கிட்டா போதும், நீ செஞ்ச ஒரு பாவத்துக்கும் உனக்கு ஆக்கினை இல்லை, ஒரு பாவத்துக்கும் உனக்கு தண்டனை இல்லை, நான் தண்டிக்க போறதில்லை. பாடி 10 நாள் பாவம், 50 நாள் சாப்பிடாத மாதிரி வாரிக்கிட்டு போயிடும். வாரி வாய் நிறைய கை நிறைய வாரி சாப்பிடுவாங்க சில பேர். அப்படி இப்படி இப்படி அந்த மாதிரி சாப்பிடணும். இந்த நன்மை, இந்த ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் ஃபாஸ்டிங் கிடைக்காதா? இந்த சாப்பாடு கிடைக்காதா? இது எனக்கு சொந்தம். நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமா நிறைவேற்றி பரிபூர்ண நீதியா கொடுக்குற, என்னுடைய குற்றத்தெல்லாம் எடுத்து சிலுவையில தீர்த்து தீர்த்து கட்டுற, வாய் நிறைய சாப்பிடணுமே, வாய் நிறைய சாப்பிடணுமே, என்னுடைய பிரதிநிதியாக என்னுடைய ஆக்கினையை தான் சுமந்து எனக்கு பதிலாக மறித்தவர், என் பாவத்தை ஏ இல்லாம என் பாவத்தின் நிமித்தம் வருகிற உக்கிரத்தை தன்னே உறிஞ்சுகிட்டு இல்லாம செய்தவர் என்ன செய்யறது? இதை நீங்க நம்பி உள்வாங்கி இருக்கிறீங்களா? இதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்திருக்கிறீங்க, கம்யூனியன் எடுக்கிறீங்க, இதை தனிப்பட்ட விதத்துல பார்த்து தனிப்பட்ட அனுபவமா இருந்திருக்குதா? இந்த நன்மைகள் உங்களுடைய நன்மைகள், அவங்க தாங்க கம்யூனியனுக்கு வரணும். கம்யூனியன்ல என்ன காட்டுறீங்க? அதை எடுத்து வாங்கி உள்வாங்கிக்கிட்ட இந்த நன்மைகளை நான் உள்வாங்கிக்கிட்டேன். எனக்காக அவர் மறித்தார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார். உள்வாங்கி இருக்கிறீங்களா குற்றவாளிகளாக? இயேசு அதோடு இல்ல, பரலோகத்துக்கு பிரதிநிதியாக நமக்காக ஏறி போய் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வந்து இங்க ஒரு சரீரத்தை விட்டு வேற சரீரத்தோடு போயிருந்த மகிமையான எந்த சரீரத்துல குத்தப்பட்டாரோ, எந்த சரீரத்தை எனக்காக சுமந்தாரோ, எந்த சரீரத்துல என் பாவங்களை சுமந்தாரோ, அதே சரீரத்தோடு காயங்களோடு போயிருக்கிறார். அதுல என்ன காட்டுறாரு? அவருடைய உயிர்த்தெழுதல் என்னுடைய உயிர்த்தெழுதலை நிச்சயம் செய்து, அவருடைய எடுத்துக் கொள்ளப்படுதல், அவருடைய முடிசூட்டுதல் எல்லாமே என்னுடைய சுதந்திரத்துக்கு ஒரு கேரண்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட சாப்பாடு என்ன வேணும்? இதை விட பாவிக்கு பசியில குற்ற பசியில தவிக்கிற பாவிக்கு அப்பாடு கிடைச்சா போன கடிச்சு கடிச்சு சாப்பிடலாம் மாதிரி இருக்கும். பாடி வாய் நிறைய சாப்பிடலாம்னு இருக்கும். பசியோடு வாங்க. நானே இயேசு சொல்றார் 35வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இது ஒரு நேரம் நம்ம ரட்சிக்கப்படும் போது இதுல ஒரு காலத்துல நடக்குது. இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவரம் ரட்சிக்கப்படும் போது செஞ்சு விட்டுறது இல்ல, கம்யூனியன் டைம்ல செய்யறது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து செய்யறதுதான். ஒரு பையனுக்கு ஒரு கனவு வந்துச்சான், அவன் எப்பத்தாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, ஆனா நிறைவா இருக்கணுமா, 50 வருஷம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா, நிறுத்தாம சாப்பிடணும் ஆனா நிறைவா இருக்கணும். பாருங்க அப்படி இருக்க முடியுமா? 50 வருஷம் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்ட நேரத்துல பிரியாணி எல்லாம் நல்லா இருக்கும்போது 50 வருஷம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அது தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா நிறைவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கனவு மாதிரிதான் இயேசு உடைய திருப்தியும். அவர் திருப்தி அவர்கிட்ட வரும்போது நிறைவை கொடுக்கிறாரு, ஆனா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அவர்கிட்ட வரணும், இன்னும் அவர் அனுபவிக்கணும். பாருங்க அந்த அப்பமே எவ்வளவு நல்ல பிக்சர் யோசிச்சு பாருங்க. திருப்பி 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 அனுதினம் அப்போ நமக்கு வேணும், அனுதினமும் நமக்கு இயேசு வேணும். திருப்பி திருப்பி அவர்கிட்ட வந்துகிட்டு இருக்கணும். நீங்க 10 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கலாம், 20 வருஷம் கிறிஸ்தவனா இருக்கலாம், இயேசு எப்பவோ நம்பி இருக்கலாம், ஆனா அவரு இன்னைக்கும் அவர் உங்களுக்கு அப்பம். நான் 10 வருஷம் முன்னாடி நிறைய சாப்பிட்டேங்க, அதனால சாப்பிடாம இருக்கீங்களா? இப்ப இல்ல. அந்த 10 வருஷம் சாப்பாட்டுல வாழ முடியுமா இன்னைக்கு? இல்லவே இல்லை. அப்ப எப்படி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்வாதாரம் தான் இயேசுவை புசிக்கிறதும் ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசியுடைய வாழ்வாதாரம். அவரை புசித்துக்கிட்டு வாழ்றவன் தான், அவர்ல தங்கி அவர் வாழ்வாதாரத்துல அவரோடு இருக்கிற நெருங்கிய உறவு அந்யோன்யம் தியானத்துல தான் அவன் பிழைக்கிறான். நம்ம பார்த்துட்டே போலாம். அவரை எப்படி இன்னும் நம்ம புசிக்கிறது? கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி தனிப்பட்ட விதத்தில் அவருடைய நன்மைகளை தொடர்ந்து நம்ம உள்வாங்குறோம். தியானத்தினால உள்வாங்குறோம், வேத வாசிப்பினால உள்வாங்குறோம், ஜபத்தினால் உள்வாங்குறோம். கம்யூனியன் ஒரு மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். அதை உள்வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா, அதை உள்வாங்கிக்கிட்டே தொடர்ந்து போகிறோம். ஆமா, நான் என்னுடைய பர்சனல் இதுல கொஞ்சம் நாட்கள் ஆரம்பிச்சிருக்கிற ரெகுலர் ரீடிங்கை விட்டுட்டு சுவிசேஷத்தை ஒரு சாப்டர் காஸ்பல் எடுத்து ஒரு சாப்டர் மாத்திரம் இயேசுவை பத்தி படிச்சு ஜெபத்துக்கு முன்னாடி அதை படிச்சு இயேசுவை பார்த்து இயேசுடைய மகிமை மாட்சிமை மகத்துவம் எவ்வளவு பெரிதாக அந்த சாப்டர் விளக்குதுன்னு பார்த்து அவரை புகழ்ந்து போற்றி அவரை பத்தி பெரிதான சிந்தனைகளோடு ஜெபத்துக்கு போறது பாருங்களேன். அப்படித்தான் இயேசுவை நம்ம உள்வாங்கிறது. கிறிஸ்துவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பொறுத்து தானே நம்ம ஜெபம் நம்ம வாழ்க்கை இருக்க போது. ஒரு சாப்டர் டிவோஷனலா படிக்கிறது, ஒரு சாப்டர் என்ன மகத்துவமானது, கடலை பிரிக்கிறாரு, கடல்ல நடக்கிறாரு, அதட்டுறாரு, என்ன மாட்சிம காஸ்பல்ல பாத்தீங்கன்னா அப்ப எவ்வளவு குளோரியஸா தெரியறாரு தெரியுமா. அதை பர்சனலா நம்ம பண்ணணும். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இன்னைக்கு கம்யூனியனுக்கு போகணும். கிறிஸ்துவை நாம் கிறிஸ்துதான் மெய்யான அப்பங்க, ஒரு விசுவாசிக்கு மெய்யான அப்பம், நானே மெய்யான அப்பம். இது எவ்வளவு முக்கியம் கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பேசி நம்ம சாப்பிடுறது ஃபீட் பண்றதுன்னா சாப்பாடு இல்லாம நம்ம உடம்புக்கு என்ன ஆகும், வீக் ஆயிடுவோம், எனர்ஜி இருக்காது இல்லைங்களா, சிக் ஆயிடுவோம். அதே தான் ஆத்ம வாழ்க்கைக்கும். கிறிஸ்துவ நம்ம ஃபீட் நம்ம வாழ்வாதமே அவர் தான், அவர் தான் அப்பமா இருந்தா அவர் தான் அந்த அப்பத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழ முடியும். அவரை புசிக்கிறது மூலமா தான் நமக்கு எனர்ஜியும் வாழ்க்கையும் இருக்குன்னா அவரை சாப்பிடாம இருந்தோம்னா என்ன ஆகும், அவரை போசியாம இருந்தோம்னா என்ன ஆகும், ரொம்ப பலவீனமா தான் ஆயிரும். அது ஒரு கான்ஸ்டன்ட் தொடர்ந்து செய்ய வேண்டிய ஸ்பீடி. நான் மூணு நாளுக்கு முன்னாடி நல்லா கிறிஸ்துவை பத்தி யோசிச்சங்க அப்படின்னா இன்னைக்கு வாழ முடியுமா, மூணு நாளுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிடாம இருக்குமா, இல்ல இன்னைக்கு வாழ்வதற்கு இன்னைக்கு பலத்துக்கு எனக்கு கிறிஸ்துவை நாம் சாப்பிடத்தான் வேணும். நம்ம ஆதி கிறிஸ்து இல்லாம கிறிஸ்துவ பத்திய சிந்தனை ஆழமான சிந்தனை தியானம் அவரை போஷிக்காம நம்ம பலமாவே இருக்க முடியாது பாருங்களேன். கடந்த காலம் எவ்வளவுதான் பெரிய அனுபவங்கள் இருந்தாலும் சரி என்னை அன்றி இன்னைக்கு ஒரு நாள் ஒன்னும் செய்ய முடியாது. அப்பம் இல்லாம நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா எப்படி வீக் ஆயிடுறோம், அதே மாதிரி ஒரு நாள் கிறிஸ்துவ ஃபீட் பண்ணாம இருந்தா நம்ம வீக்கு தாங்க. ஒருவேளை சில நேரத்துல சில பேர் சாப்பாடு இல்லாம ரூம்ல அடைச்சிட்டு இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இறந்துதான் போயிருவாங்க. அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ போஷிக்காம பலவீனமா வீக்கா நம்ம ஆயிரலாம் பாருங்களேன். இழுத்துக்கிட்டு அது ரொம்ப ஆபத்து. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஏன் வீக்கா இருக்கிறது கிறிஸ்டியன் லைஃப்ல, ஏன் ஒரு ஜபிக்க ஒரு எனர்ஜி இல்ல, ஜபிக்கிறதுக்கோ ஒரு சோம்பல், வேதத்தை படிக்கிறதுக்கோ ஒரு சோம்பல், ஒரு ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் ஆர்வம் இல்லாததுக்கு காரணம் இங்கதானே இருக்கு. நானே ஜீவம் அப்போன்ற அப்பத்தையே சாப்பிடாம வாழலான்னு பார்க்கிறோம். எனர்ஜியே இருக்காது கிறிஸ்துவ ஒரு பாதி ஒரு மால் நரிஷ்டு. சில கிறிஸ்தவர்களுக்கு எலும்ப வயிற்றுல எலும்ப கூட எண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம பசி பட்னியா பஞ்சமா ஆகிறதுக்கு காரணம் என்ன, நீங்க கிறிஸ்துவில ஃபீட் பண்றீங்களா, கிறிஸ்துவை பத்தி நினைச்சு தியானத்துல வேத வாசிப்புல ஜபத்துல அவரை தொடர்ந்து போஷிக்கிறீங்களா. கிறிஸ்துவை நம்ம நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுறது நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, வளர்ச்சிக்கும் அது அவசியம் இல்லைங்களா. வளர்றது எப்படி, நம்ம எலும்புகள்லாம் வளருது சாப்பாடுனால தானே, அந்த சாப்பாடு இதா போய் மாறி எலும்புங்க உடம்பெல்லாம் வளருது. சில பேர் 40 வயசு ஆனா வளர்ச்சி 10 வயசு மாதிரி இருந்தா ஹாரிபிள் திங் இல்லையா. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் அவர் பார்த்தா 40 வருஷம் கிறிஸ்தவன் ஆனா 10 வருஷம் மாதிரி நடந்துக்குவார், முதிர்ச்சியே இல்லையே. You don't feed. கிறிஸ்துவனி போஷிக்கிறதுல தொடர்ந்து போஷித்து அவருடைய சாயலா மாறி முதிர்ச்சி அடைந்து அவருடைய சாயலா நாம் மாறணும். கிறிஸ்துடைய போதகர்களை கொடுத்திருக்கிறாரு, வரங்களை கொடுத்திருக்காரு, வேதத்தை கிறிஸ்துடைய ஸ்ட்ரேச்சருக்கு நாம் முதிர்ச்சி அடைந்து வளரணும்னு வேதம் சொல்லுது. அவரை போஷித்தா தானே நல்லா சாப்பிட்டா தானே வளர்ச்சி வரும். நம்ம பிள்ளைகளுக்கு கவலைப்படுறோம் இல்லையா, ஆண்டவர் அந்த மாதிரி நம்ம மேல கவலைப்படுறாரு. பாருங்க பலவீனமா வீக்கா குழந்தைகளா இன்னும் இருக்கிறதுக்கு நம்ம போஷிக்காதனாலங்க கிறிஸ்துவ ஃபீட் பண்றது ரொம்ப அவசியம். வெறும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, வளர்றதுக்கு மாத்திரம் இல்ல, பல விதத்தில் நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வியாதிகளை சரி பண்ணிக்கிறதுக்கு ஆப்பிள் அ டே கீப்ஸ் த டாக்டர் அவே. டோஸ் ஆஃப் கிரைஸ்ட் நான் ஒரு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். கீப் ஆல் த டெம்டேஷன்ஸ் அண்ட் த லஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அவே. அப்படின்னா கிறிஸ்துவிலே ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டா போதும் ஒரு நாளைக்கு. உலகத்தின் சோதனைகள், இச்சைகள், உலக கவலைகள் எல்லாமே நம்மளை விட்டு தூரம் இருக்கும். நல்லா சாப்பிட்டோம்னா இம்யூனிட்டி நம்மள அதிகம் ஆகுது இல்லையா இல்லைங்களா, எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆகுது இல்லையா. கிறிஸ்துவ நம்ம நல்லா புசிச்சோம்னா, அவரை நல்லா சாப்பிட்டோம்னா, ஏன் உலக சோதனைகள் நம்மள அண்டுது, ஏன் உலக கவலைகள் நம்மள அண்டுது இல்லைங்களா. உலக காரியங்கள், சோதனைகள், உலக இச்சைகள் எல்லாம், பெருமை, பொறாம, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தூரம் இருக்கும். எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கு பாருங்களேன். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு பலவீனமா இருக்கிறது, வளர்ச்சி இல்லாம இருக்கிறது, பலவீனமான சேவை இருக்கிறது, உலக சோதனைகள் எல்லாம் ஓடி போறதுக்கு காரணம் இங்கதாங்க. கிறிஸ்துவை நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டு இல்ல, அவர் தான் நம்முடைய மெய்யான அப்பம். நான் சொல்ற அவர் சொல்றார், இங்க நிக்கிறார் வந்து, அப்பா நான் தான் மெய்யான அப்பம், நீ தேடுகிற திருப்தி என்கிட்ட தான் இருக்கு. க்வெஸ்சன் என்ன, அவரை நம்ம டெய்லி ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, அவரை போஷித்துக் கொண்டு இருக்கிறோமா, அவரை செஞ்சு இது பண்ணிட்டு இருக்கிறோமா. நமக்கு ஒரு வசனம் இல்லையா, அவர் இன்னைக்கு நம்மள ஆஃபர் பண்ற அந்த கம்யூனியன்ல நமக்கு சொல்ற செய்தி என்ன, இந்த கிருபையின் சாதனையின் மூலமாக அவர் சொல்றார், நான் தான் மெய்யான அப்ப. இந்த கம்யூனியன் எடுத்திருந்தாலும் அது வந்துடாது. தனிப்பட்ட விசுவாசத்தில் அவருடைய நன்மைகளை தனிப்பட்ட விதத்தில் விசுவாசத்தோடு உள்வாங்கணும். அது பழைய பாடல எப்படி சொல்லியிருக்கிறார், 55 சொல்றார், ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள், நீங்கள் அப்பம் அல்லாததற்காகவும் பணத்தையும் திருப்தி செய்யாததற்காகவும் பொருட்களுக்காகவும் உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான். ஏன் ஏன் உங்க பிரயாசத்தை எது திருப்தி செய்யலையோ, திருப்பி திருப்பி அதே சைக்கிள் ஏன் ஓடுறீங்க, திருப்தி எனக்கிட்ட இருக்குன்னு எத்தனை காலம் இப்படியே ஓட போறீங்க. பணத்தையும் உங்களுடைய திருப்தி செய்யாத பொருட்களுக்காகவும் உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பான். ஏன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து என் பேச்ச இன்னைக்காவது கேட்டு நலமானதை சாப்பிட்டு அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் செய்வாரா, இன்னைக்கு அப்ப கம்யூனியன் எடுக்கிறது மாத்திரம் இல்ல, வீட்டுக்கு போய் கிறிஸ்துவ நம்ம போஷிக்கணும், அவரை ஃபீட் பண்ணணும். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய பந்தியில் வருகிற எங்களுக்கு, எங்களுக்கு முன்பதாக நின்று உம்முடைய ஆவியினால் நானே ஜீவ அப்பம் என்று பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. பசியோடு நாங்கள் வந்திருக்கிறோம், கொழுப்பான பதார்த்தங்களை சாப்பிட வந்திருக்கிறோம். பல குற்ற உணர்வு, பல உலக கவலைகள், பல வாடுதல், பல திசத்திருப்பு உலகத்துல, அதுலயும் இதுலயும் நாடுறதுலயும் திசை திரும்பி போய் வந்திருக்கிறோம். அப்பா பசி பஞ்சத்துல நாங்க வந்திருக்கிறோம். இந்த அப்பத்தை உள்வாங்கி, இந்த கொழுப்பான பதார்த்தங்களை உள்வாங்கி குசித்து திருப்தி நிறைந்தவர்களாக, நீரே ஜீவ அப்பம் என்பதை உணர்ந்து செல்லுகிறவர்களாக இந்த பந்தியை இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஒவ்வொருத்தரும் நாங்கள் விசுவாசத்தோடு இதில் பங்கு பெற, கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணி நாங்களுடைய வாக்கு சத்தங்கள் நிறைவேறுதலை அனுபவித்து செல்ல உதவி செய்யும் ஆசீர்வதியும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.